கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 4 அத்தியாயம், காஞ்சி போர். காஞ்சிமா நகரத்தின் வீதிகள் மக்கள் நடமாட்டமற்று வெறிச்சோடியிருந்தன. பல நாட்டு வணிகர்கள் வந்து வாணிபம் செய்யும் கடை வீதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தேரோடும் பெரும் வீதிகளிலும் பண்டக சாலைகளிலும் முக்கிய இடங்களிலும் வேல் தாங்கிய வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். வீதியில் செல்பவர்கள் திரும்பி பாராமல் யாருக்கோ அஞ்சு செல்பவர் போல் விரைந்து சென்று கொண்டிருந்தனர். 4 திசைகளிலும் கோட்டையின் பிரம்மாண்டமான கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன. அந்த கோட்டை கதவுகள் பல ஆண்டுகளாக மூடப்படவில்லை. காஞ்சிக்கு விரோதிகளின் அபாயம் எதுவும் ஏற்படுவதற்கு காரணம் இல்லாததால் கோட்டை கதவுகளை பற்றி எவரும் கவலைப்படவே இல்லை. மிக பிரயாசையுடன் கதவுகளை அடைக்குமாறு நேர்ந்தது. துருப்பிடித்திருந்த குமிழ்கள் எழுப்பிய கிரீச் என்ற ஒளி பகிரங்கமாக எழுந்து மக்கள் மனத்தில் பெரும் அச்சத்தை விளைவித்தது. எங்கோ முழங்கும் தம் தம் என்ற முரசு ஒளி யுத்த நினைவை மக்கள் மனத்தில் எழ செய்தது. காஞ்சி நகர மக்கள் காதில் இதுவரை விழுந்த அபாயம் இப்போது தலைவாசலில் வந்து நின்றது. யுத்தம் வருகிறதாமே என்று ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பேசி குசலம் விசாரித்தனர். யாருக்கும் யாருக்கும் சண்டை என்று கேட்டார் வயதானவர் ஒருவர். காஞ்சிக்கு அருகே நடந்த பெரும் யுத்தத்தை இளம் பருவத்திலேயே அவர் நேரடியாக கண்டிருக்கின்றார். தக்கோலத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் யுத்தம் பெரும் இரத்த ஏரியையை ஏற்படுத்திவிட்டது. ராட்டிரக்கூடர்களுக்கும் சோழர்களுக்கும் பெரும் போர் அங்கே நடைபெற்றது. 3 நாட்கள் இடைவிடாது போர் நடைபெற்றது. குரு கஷேத்திரத்தில் 18 நாட்கள் சண்டை நடந்தது என்று அந்த பெரியவர் கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் தக்கோலத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் போரின் விளைவுகள் குரு கஷேத்திரத்தையே வென்றுவிடுமோ என்னும் அளவுக்கு இருந்ததாக அவர் எண்ணினார். அந்த போரிலே சோழர் குலத்தில் உதித்த மாபெரும் வீரன் பராந்தக சோழ சக்கரவர்த்தியின் தலைப்பிள்ளை ராசாதித்தன் வீரப் போர் புரிந்தார். அவனை ஏற்றியிருந்த பட்டத்து யானை எதிரிகளை சிதறி ஓட செய்தது. அந்த மாவீரன் திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தை போல் சுழற்சி சுழற்சி வாளை வீசி கொன்று குவித்தான். வீரலட்சுமி அவனை வந்தடையும் தருணத்திலே எங்கிருந்தோ பெரும் படைகளோடு வந்து குதித்த 2 பூதுகன் எனப்படுபவன் கபடமாக பின்புறம் வந்து யானை மீதிருந்த வண்ணம் விரோதிகளின் படைகளை யமன் உலகுக்கு அனுப்பி கொண்டிருந்த ராசாதித்தனை கொன்றுவிட்டார். தலைவனை இழந்ததால் சோழர் படைகள் செத்தோம் பிழைத்தோம் என்று சிதறி ஓடின. குபுகுபுவென்று ராட்டிர கூடர்கள் சோழ நாட்டில் புகுந்தனர். அது பழைய கதை. அப்படி இழந்து சரிந்த சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட பராந்தக சோழ தேவரும் அறிஞ்சயனும் சுந்தர சோழரும் பெரும்பாடுபட்டனர். யானை மேல் துஞ்சியவர் என்று சரித்திரம் கூறுகிறது. யாருக்கும் யாருக்கும் சண்டை என்று கேட்ட பெரியவருக்கு பழைய கதை தெரியும், பயங்கர போர் தெரியும், போருக்கு பின் காஞ்சிக்கு நேர்ந்த அல்லல் தெரியும். காஞ்சி பழையபடி அழகு நகரமாவதற்கு 1 தலைமுறை காலம் செல்ல வேண்டியிருந்தது. சுந்தர சோழரின் தலைப்பிள்ளை ஆதித்த சோழன் வடையில்லை தளபதியாக பதவியேற்று காஞ்சியில் வந்து தங்கி நின்ற பிறகுதான் காஞ்சியின் நிலை உயர்ந்தது. மக்கள் அமைதியாக வாழலாயினர். புது பொலிவுடன் வீதிகளும் வீடுகளும் திகழ்ந்தன. வாணிபம் சிறந்தது. காஞ்சியின் நியாயமான உரிமையாளர்களான பல்லவர்கள் ஒரு காலத்தில் ஆண்டு வந்ததை கூட மக்கள் மறந்தனர். சான்றோர் நிறைந்த தொண்டை நாட்டின் கோட்டத்து தலைவர்கள் பலரும் சோழ மேலாட்சியை ஏற்றுக்கொண்டனர். பல்லவ மன்னரின் நேர் சந்ததியில் வந்தவன் என தன்னை கூறிக்கொண்ட பார்த்திபேந்திரனும் சோழ நாட்டு தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் சோழ ஆட்சியை வெறுப்பதற்கு எவருமே இல்லாது போயினர். பார்த்திபேந்திரவர்மன் திடீரென ஒரு நாள் சோழ நாட்டிற்கு எதிராக பேச தொடங்கியதும் மறைமுகமாக ஏராளமான ஆயுதங்களை சேகரிக்க தொடங்கியதும் காஞ்சியில் உள்ள முக்கியமானவர்கள் அதிசயித்தார்கள். படை திரட்ட தொடங்கியதும் திடுக்கிட்டார்கள். ஒரு நாள் அதிகாலையில் வந்த செய்தி அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பார்த்திபேந்திரன் 1000கணக்கான படைகளோடு காஞ்சியை நோக்கி வருகின்றான் என்றவுடன் காஞ்சியில் குழப்ப நிலையை ஏற்பட்டுவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக போரை மறந்திருந்த காஞ்சி மக்கள் தங்கள் அமைதியான வாழ்வில் ஏற்பட போகும் சலனத்தை எண்ணி கலங்கினர். துடிப்புள்ள இளையோர் வீட்டின் மூலையில் கிடந்த துருப்பிடித்த வேல்களை செப்பனிட தொடங்கினர். சிலருக்கு பழைய சுதந்திர உணர்வு ஏற்படவே கோட்டைக்குள் நுழையவிருக்கும் பார்த்திபேந்திரனுக்கு உதவ மறைந்திருக்கலாயினர். பார்த்திபேந்திரன் செய்வது நியாயம் என்று வாதித்தவரும் நியாயமன்று என்று வாதித்தவர்களுமாக சொற்போரில் தொடங்கி மறுப்போரில் முடித்து தெருமண்ணிலே புரண்டனர். அவற்றுள் யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை வீட்டு திண்ணையிலும் தெரு ஓரத்திலுமாக ஆண்களும் பெண்களும் கூடி நின்று பார்த்தனர். மாலை வேளையிலே நீர் தெளித்து கோலமிடப்பட்டு கோலாகலமாக இருக்கும் வீதிகள் குப்பையும் கோலமுமாக கிடந்தன. தெருவிளக்குகளை ஏற்றக்கூட மறந்து வீதியின் மூலைகளில் நின்று பேசியவாறு கடமையாற்றுவோர் வீண் காலம் கழித்தனர். தெருவிலே வீணே கூடாதீர்கள், போங்கள் போங்கள் என்று குதிரை மீதியேறி எச்சரித்தவாறு காவலர்கள் அவ்வப்போது வந்து சென்றனர்.
என்ன வந்து விட்டது திடீரென்று இந்த ஊருக்கு என்று ஒருவர் கேட்டார். கேட்டவர் வேறு எவரும் இல்லர், மாமல்லபுரத்து முதியவர். மாமல்லபுரத்தில் இன்பவள்ளியை காணாமல் அந்த இருள் வேளையில் குழந்தாய் குழந்தாய் என்று கூறியவாறு அலைந்தாரே அவர்தான். அன்று முழுமையும் அலைந்து கொண்டிருந்தார். மாமல்லபுரத்து மண்டபம் ஒவ்வொன்றையும் கையில் தீவர்த்தி ஒளியோடு சென்று பார்த்தார். பாதை மறைவில் பார்த்தார். குன்றின் உச்சியில் தேடினார். கடற்கரையிலே மோதி முழுங்கும் அலையோசை எதிரே நின்று குழந்தாய் குழந்தாய் என்று கூவினார். அவர் அவளுடைய பெயரை கேட்டுக்கொள்ள மறந்துவிட்டதால் தங்களைத்தான் குழந்தாய் என்று கூப்பிடுவதாக எண்ணி தவழ்ந்து தவழ்ந்து வந்த அலை குழந்தைகள் அவர் காலடியில் வந்து வந்து சென்றது. இன்பவள்ளியை காணாத அவர் ஏதோ இழந்ததைப் போல் இருந்தார். மாமல்லபுரத்தில் நின்று சாலை வழியே கிளம்பினார். போகும் வழியெல்லாம் என் குழந்தையை பார்த்தீர்களா என்று கேட்டுக்கொண்டே சென்றார். முன்னமே அவர் குணத்தை பற்றி ஒரு மாதிரியாக அறிந்தவர்கள் மெல்ல சிரித்துக் கொண்டே போய்விட்டனர். ஆனால் அவர் ஒரு மாதிரியான மனநிலையோடு அப்போது தேடிக்கொண்டு செல்லவில்லை. அவர் மனத்தில் தெளிவு ஒன்று ஏற்பட்டிருந்தது. மாயம் போல் இன்பவள்ளி வந்து ஒரு பகலே அவரோடு பழகி இருந்தாலும் உயிரையே அவளுக்கு கொடுத்து விடும் அளவுக்கு உணர்ச்சி அவருக்கு பிறந்தது. அவளை கண்டுபிடித்து தீர வேண்டும் எனும் துடிப்பு அவருக்கு ஏற்பட்டது. சாலை வழியே அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். மழை பெய்தது, பொருட்படுத்தவில்லை. வெயில் காய்ந்தது, களைப்படையவில்லை. வீரர்களை சுமந்து குதிரைகள் விரைந்து பறந்தன, கவனிக்கவில்லை. திருக்கழுகுன்றத்து பண்டக சாலையை தகர்க்க வழியில் பார்த்திவேந்திரன் ஆட்கள் மறைந்திருப்பதையும் அவர் காணவில்லை. காஞ்சியை அவர் அடைந்த பிறகுதான் தடதடவென்ற ஒளியோடு கோட்டை கதவுகளை மூடிவிட்டனர். சோபை இழந்த காஞ்சி நகரத்தின் நிலை அவருக்கு புரியாததால்
என்ன திடீரென்று வந்து விட்டது இந்த ஊருக்கு
என்று அவர் கேட்டார். சண்டை வரப்போகிறது தாத்தா, சண்டை வரப்போகிறது. கோட்டை கதவுகளை மூடிவிட்டார்கள் தெரியுமா? இரவிலே வீதியில் சந்தேகம் தோன்றும் வகையில் யாரும் நடமாடக்கூடாது தெரியுமா என்று இளவட்டத்து பிள்ளை ஒருவன் கூறினார்.
போரா, தெரியுமே, முன்பே எனக்கு தெரியும் யுத்தம் வந்துவிடும் என்று. அழகிய சிற்ப மண்டபங்களிலே ஏராளமான ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த போதே எனக்கு தெரியும்
என்றார் முதியவர். இப்பொழுது எல்லோர் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது.
ஓஹோ, உங்களுக்கு முன்பே தெரியுமா? தெரிந்தும் அதை ஏன் அதிகாரிகளிடம் சொல்லவில்லை
என்றார் கூட்டத்தில் ஒருவர்.
இவரும் உடந்தையாக இருப்பார்,
தாடியை வளர்த்து தெரியும் ஒற்றன். வேஷதாரியை பிடியுங்கள், பிடித்து கட்டுங்கள். இப்படிப்பட்டவர்களால் தான் நமது அமைதி கிடைக்கிறது என்று ஆளுக்கு ஒன்று பேச தொடங்கினர். சிலர் அடிக்கவும் கையை ஓங்கினர். கூட்டத்தினர் மூடத்தனமாக மாறியது கண்ட முதியவர் திகைத்தார். இப்படிப்பட்ட வெறித்தனத்தை அவர் கண்டது இல்லை, சற்று பின்வாங்கினார்.
ஏய் முட்டாள்களே, எனக்கு ஒன்றும் தெரியாது, என் குழந்தையை தேடி நான் வந்தேன்
என்று அவர் கூறியதை யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. கெக்கலியும் குரோத சொல்லும் கிண்டலும் நிறையவே. முதியவருக்கு ஆத்திரம் பிறந்தது. சட்டென அருகே நின்றவரின் கை தடியை பறித்து ஒரு சுழற்ற சுழற்றினார். விறுவிர் என்ற அந்த ஒளியே அங்கு கூடி கொக்கரித்தவர்களை சிதறி ஓட செய்தது. அங்கு இருந்தால் இனி வீண் சண்டைதான் என்று முதியவரும் அங்கிருந்து நகர்ந்து செல்ல முயன்ற போது,
பெரியவரே சற்று நில்லுங்கள்
என்ற குரல் ஒன்று அவரை நிறுத்தியது. முதியவர் திரும்பி பார்த்தார். அந்த குரலுக்கு உடைய சங்கரத்தேவன் முதியவரை நோக்கி வந்தார். பார்த்திபேந்திரன் உடைய படைகளை நாலாபுரமும் சூழ்வதற்காக பழுவட்டரையரின் படைகள் பிரிந்த போது அவர் சில வீரர்களை காஞ்சிக்கு அனுப்பி வைத்தார். போர் வெளியே நடக்கும் போது மக்களை காப்பாற்ற பழுவட்டரையர் முன் யோசனைகளோடு சங்கரத்தேவனை அனுப்பியிருந்தார்.
இந்த வயதிலும் வெகு லாவகமாக வாள் போல் கோலை சொல்கின்றீர்களே
என்றான் சங்கரதேவன். முதியவர் ஒன்றும் பேசவில்லை.
ஐயா, சற்று முன்னர் நீங்கள் கூறினீர்களே எதிரிகள் ஆயுதங்களை சேர்த்து வருவது பற்றி உமக்கு முன்பே தெரியுமா?
தெரிந்ததை சொன்னால்தான் தாக்க வருகின்றார்களே.
அவர்கள் பாமரர்கள். நீங்கள் அறிந்த இந்த செய்தி பிறகு வழக்கு விசாரணையின் போது மிக உபயோகமாக இருக்கும்.
வழக்கா, விசாரணையா?
ஆம், சோழ நாட்டு தளபதியாக இதுவரை இருந்தவர் திடீரென படை திரட்டி யுத்த கோஷம் புரிந்தது ராஜ துரோகமாகும். சதி செய்து அரசை கவிழ்க்க முயன்ற குற்றத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா?
மரண தண்டனை.
மரண தண்டனை விதிக்கும் முன் செய்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் அல்லவா? அப்போது தாங்கள் சாட்சியம் பயன்படும். அதனால் ஐயா கருணை கூர்ந்து என்னோடு தஞ்சைக்கு வர வேண்டும்
என்றான் சங்கரதேவன். முதியவர் அவனை சிறிது நேரம் உற்று நோக்கினார்.
என் மகளை நான் தேடி வந்தேன், நீங்கள் என்னை சாட்சிக்கு கூப்பிடுகின்றீர்கள். என்னால் குழந்தையை கண்டுபிடிக்காமல் என்னால் வர முடியாது
என்று கூறியவர் சட்டென இப்படியும் அப்படியும் பார்த்து அருகே இருந்திருந்த சந்து ஒன்றில் வேகமாக புகுந்து சென்று மறைந்தார். சங்கரத்தேவன் திகைத்து நின்றான். ஆனால் அவர் கூறியது போல் ராஜ துரோகம் செய்த பார்த்திபேந்திரனை சிறைப்பிடித்து வழக்கு விசாரணையில் நிற்க வைக்கும் நிலை ஏற்படவில்லை. பார்த்திபேந்திரன் படைகளை பழுபட்டறையில் தலைமையில் வந்த சிறு படைகள் சூழ்ந்து கொண்டன. போர் முறையில் மிகவும் தேர்ந்த சோழர் படையின் தாக்குதலின் எதிரே அந்த சந்தர்ப்பத்திற்காக வாளெடுத்த பார்த்திபேந்திரனது படை வீரர்களால் நிற்க முடியவில்லை. பார்த்திபேந்திரன் மட்டும் கடுமையாக போர் புரிந்தான். அவன் கண் முன்னர் இரு பெரும் லட்சியங்கள் வந்து நின்றன. இளைய பிராட்டியை மணந்து கொள்வது, சுதந்திர பல்லவ நாட்டை அமைப்பது. போரிலே தோற்று காஞ்சியை கவர முடியாது போனால் இரண்டு இதய ஆசைகளும் நிறைவேறா. அதனால் அவன் வீர போர் புரிந்தான். கிழவர் கம்பவர்மனும் போர்க்களத்திற்கு வந்தார். ஆனால் போர்க்களம் முதியவர், பெரியவர், குழந்தை, குமரன் என்று வித்தியாசம் பார்க்காது. கம்பவர்மன் மீது விற்றென்று பாய்ந்து வந்த அம்பு அவரை வீழ்த்தியது. கம்பவர்மனின் இழப்பு பார்த்திபேந்திரனின் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. அவன் வாளுக்கு பல சோழ வீரர்கள் இரையாயினர். பழுவேட்டரையரிடம் நேருக்கு நேர் நின்று போர் புரிந்தான் அவன். மலையுடனும் மலை மோதுவது போன்றிருந்தது அந்த யுத்தம். பார்த்திபேந்திரன் பெரும் வீரன், வாளெடுத்து போர் புரிவதில் சமர்த்தன். இளம் வயதிலே சேவூர் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலனோடு சேர்ந்து கொண்டு வீரபாண்டியன் தலை மண்ணில் உருண்ட போது கழித்தான், கூத்தாடினான். பார்த்திபேந்திரனின் போர் வன்மையை கண்டு பழுவேட்டரையர் வியந்தார். ஆனால் அந்த வீரத்தன்மை தவறான வழியில் பயன்பட்டு விட்டதே என்று அவர் வருந்தாமல் இல்லை. இருவர் வாட்களும் மோதின. கரிய மேகங்கள் சூழ்ந்த வானத்திலே ஏற்படும் மின்னலைப் போல வாளும் வாளும் மோதும் போது தோன்றியது. கதிரவன் மறைந்து காரியருள் சூழ்ந்த பிறகும் அவர்கள் சளைக்காமல் போர் புரிந்தனர். பல்லவர் படைகள் சிதறுண்டு ஓடிய போது தஞ்சைக்கு செய்தி அனுப்பிவிட்டார் பழுவேட்டரையர். அந்த செய்தி அடங்கிய ஓலையை தான் பூசை மண்டபத்தில் அருள்மொழி இருக்கும் போது தூதன் எடுத்து வந்தான். அதில் போர் முடிவு குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று பழுவேட்டரையர் எழுதியிருந்தார். அருண்மொழி போரின் முடிவு குறித்து கவலைப்படவில்லை. காலம் எப்படியெல்லாம் மனிதரை மாற்றுகிறது என்றுதான் கவலைப்பட்டார். பழுவேட்டரையர் பார்த்திபேந்திரனோடு போர் புரியுமாறு நேர்ந்துவிட்டதே என்று அருண்மொழி கூறினார்.
திடீர் என்று எந்த போர் ஏற்பட்டு விட்டது போலிருக்கிறது. பழுவேட்டரையர் படைகளுக்கு தலைமை தாங்கி போயிருக்க வேண்டாமே. எனக்கு உத்தரவு கொடுத்திருந்தால் நானே போயிருப்பேன் என்றான் வந்தியத்தேவன். அருண்மொழி நகைத்தார்.
பழுவேட்டரையர் செய்தது சரிதான். நீங்களோ நானோ படைகளோடு செல்வதை விட அவர் சென்றது தான் சிறந்தது. மேலும் நீங்கள் செல்வதால் எழும் வதந்தியின் வேரை பிறகு களைய முடியாது போய்விடும்.
அதை புரிந்து கொண்டவன் போல் வந்தியத்தேவன் நகைத்தான்.
வல்லவரையரே, நீங்கள் சிறிது காலத்திற்கு ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அருண்மொழி நகைத்துவாறு கூறினார்.
பல ஆண்டுகள் ஓய்வு தான் கிடைத்ததே.
அந்த ஓய்வை சொல்லவில்லை என்று கூறிய அருண்மொழியால் மேலே பேச இயலவில்லை.
எனக்கு ஓய்வு ஏது? என் முன் பல கடமைகள் இருக்கின்றன. பாண்டியர்களின் படை திரட்டலை பற்றி முன்பே நான் கேள்விப்பட்டதை எச்சரித்திருக்கின்றேன். நானே நேரில் சென்று அவர்களுடைய நிலையை அறிந்து வர வேண்டும். அதற்கு மேலே இங்கிருந்து தப்பி ஓடிய பரமேஸ்வரனையும் அவன் சகோதரன் ரவிதாசனையும் எப்படியாவது கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். அவர்களிடமிருந்து பல செய்திகள் கிடைக்கும். முக்கியமாக என் மீது ஏற்பட்ட அபவாதம் நீங்குவதற்கு வழி கிடைக்கும் என்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் கூறுவதும் சரி என்றுதான் அருண்மொழிக்கு தோன்றியது.
ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. தஞ்சை வந்திருக்கும் சிற்றரசர்கள் இதை பற்றி கேட்டுவிட்டார்கள். பாண்டியர்களின் நடவடிக்கையையும் அறிய வேண்டியதுதான். ஆனால் அதற்கு முன்னால் வல்லவரையரின் சொந்த பிரச்சனையையும் காண வேண்டாமா? இளைய பிராட்டியார் உள்ளத்தில் வேதனை எவ்வளவுதான் வளர்த்து விடுவது? அரச குலத்து முதல் பெண்ணின் திருமணத்தை நடத்தாமலே எவ்வளவு நாட்கள் தள்ளுவது என்று அருண்மொழி யோசித்தார். வல்லவரையன் இன்னும் இளைய பிராட்டியை சந்திக்கவில்லை என்பதையும் அவர் அறிவார். அதற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைக்க வேண்டும் என்று எண்ணியவராய்.
அது சரி வல்லவரையரே, பாண்டியர்களை கவனிக்க வேண்டியது சரிதான், சதிகாரர்களை பிடிக்க வேண்டியதுதான். அதற்கு மேலாக சோழ நாட்டிற்கு செய்ய வேண்டிய தங்கள் பணி ஒன்றிருக்கிறது என்றார் அருண்மொழி.
என்ன கூறுங்கள், என் கடன் பணி செய்து கிடப்பதுதானே என்று மெல்ல நகைத்துவாறு கூறினான் வல்லவரையன்.
ஓஹோ, பணி செய்துவிட்டு அப்படியே கெடுத்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? அது முடியாது, ஏராளமான வேலைகள் இருக்கின்றன. அதற்கு முன்னர் தாங்கள் நந்திபுரம் வரை சென்று வர வேண்டும்.
நந்திபுரத்திற்கா? பழையாறையாய்த்தானே சொல்கின்றீர்கள்?
ஆம், அங்கே பம்பை படை வீட்டையும் மனைப்படை வீட்டையும் புதுப்படை வீட்டையும் மீண்டும் சப்பனிட வேண்டும். நமது படைபலத்தை பெருக்கி அங்கு வீரர்கள் சென்று தங்கியிருக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த படை வீடுகளை எங்கள் முன்னோர் சிறப்பாக அமைத்தார்கள். காலப்போக்கிலே அவை கவனிக்கப்படாது போய்விட்டன. படை வீடுகள் பாழடைத்தன. எல்லோரும் தஞ்சைக்கு வந்து சேர்ந்ததால் பழையாறை கவனிக்க ஆள் இல்லாமல் போய்விட்டது. என் தந்தையை தந்திபுர மன்னன் என்றே புகழ்ந்து பாராட்டியிருக்கின்றார்கள். அந்த பாடல் தெரியுமா வல்லவரையரே? பவள செழுஞ்சுடர் மரகத பாசடை பசும்பொன் மாச்சினை விசும்பகம் புதைக்கும் போதியன் திருநிழர் புனித நீர் பரவதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற்கு சிறந்து வாழ்க வெனவே என்று அருண்மொழி இசையோடு பாடவும் வல்லவரையன் பாடலை அனுபவிப்பது போல் தலையை அசைத்தான். பிறகு மெல்ல சிரித்துவாறு,
எனக்கு கூட இசையில் இப்போது ருசி வந்திருக்கிறது என்றார்.
இசையின் ருசியை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருக்கிறது வல்லவரையரே. நீங்கள் நந்திபுரத்திற்கு சென்று செய்ய வேண்டியவை ஏராளம் ஏராளம். படை வீடுகளை செப்பனிடுங்கள், அரண்மனையை புதுமைப்படுத்துங்கள், நந்திவர்ம பல்லவ மன்னர் கட்டிய விண்ணகரம் கவனிப்பார் என்று இருக்கிறதாம், அதை செப்பனிடுங்கள் என்று கூறிக்கொண்டே போனார் இளவரசர்.
அதை விட ஆபத்தானது எல்லாம் இருக்கிறது இளவரசே என்றான் வந்தியத்தேவன்.
அவனுக்கு தஞ்சையை விட்டு போக மனம் இல்லை. மனம் இல்லாததற்கு காரணம் இல்லாமல் இருக்குமா? இளைய பிராட்டி தஞ்சையில் தானே இருக்கின்றார்.
ஆபத்தை நொடியில் ஒழிப்போம். இப்பொழுது நந்திபுரத்தில் முக்கிய வேலை இருக்கிறது வல்லவரையரே என்று அருண்மொழி கூறினார். இளவரசர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசியறியா வந்தியத்தேவன் நந்திபுரத்துக்கு புறப்படுவதாக தொலையசைத்தார். மறுநாள் பொழுது புலரும் போது இரண்டு ராஜஹம்ச படகுகளில் குந்தவையும் வானதியும் இன்பவள்ளியும் பஞ்சவன் மாதேவியும் திருக்குடந்தைக்கு பயணமாயினர். அங்கிருந்து நந்திபுரத்திற்கு ரதத்திலோ பல்லக்கிலோ சென்று விடலாம். புதுவெள்ளம் சுழன்றோடும் நதியில் படகில் செல்வது இன்பமாகத்தான் இருந்தது. இன்பவள்ளி செல்கின்றாள் என்றவுடன் பஞ்சவன் மாதேவியும் உடன் புறப்பட்டு விட்டாள். இன்பவள்ளியிடம் பேச வேண்டியவை ஏராளமாக உள்ளனவே. வானதிக்கு பழையாறை பயணம் பிடிக்கவில்லை. எனினும் இளைய பிராட்டியின் வேண்டுகோளை அவளால் தட்ட முடியவில்லை. சூரியனின் கதிர்கள் சுளிர் என்று முகத்தில் பட்ட பிறகு வந்தியத்தேவன் விழித்தெழுந்தான். நந்திபுரத்திற்கு பயணமாக வேண்டும் எனும் எண்ணம் தோன்றவே அவசர அவசரமாக ஆயத்தப்படுத்திக் கொண்டு குதிரை மீது ஏறி புறப்பட்டான். குதிரை மெல்ல சென்று கொண்டிருந்தது. அவன் மனம் தஞ்சையிலே இருந்தது. குந்தவையை சந்திக்காமல் தான் இருப்பது நியாயமா என்று மனத்தில் எண்ணிக்கொண்டான். நந்திபுரம் போய் திரும்பும் வரை குந்தவையின் முகத்தை எப்படி மறந்திருப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. நந்திபுரத்தில் பொழுது எப்படி போகும் என்பது அவனுக்கு புரியவில்லை. கண்டரன் மதுரன் இருந்தாலாவது பேசிக்கொண்டே பொழுதை கழிக்கலாம். அவனிடம் சொல்லாமல் வந்துவிட்டோமே என்று எண்ணிய வந்தியத்தேவன் குதிரையை சட்டென நிறுத்தினான். மீண்டும் திரும்பி போய் மதுரனிடம் சொல்லிவிட்டு வந்துவிடலாம் என்று குதிரையை திருப்ப முயன்றான். பாதையை ஒட்டி ஓடி வரும் நதி அங்கே வளைந்து நெளிந்து சென்றது. நதியின் புது புனலின் ஓசையோடு பெண்களின் சிரிப்பொலியும் பாட்டொலியும் படகு துடுப்பு தள்ளும் ஓசையும் கேட்டன. ராஜஹம்சம் படகு வந்து கொண்டிருந்தது. முதல் படகிலே அரச குடும்பத்து பெண்கள் அமர்ந்திருந்தனர். இரண்டாவது படகிலே குந்தவை அமர்ந்திருந்தாள். வந்தியத்தேவன் கண்கள் அந்த படகை ஒருமுறை நோக்கின. கண்கள் கண்டுவிட்டன. அந்த படகில் இளைய பிராட்டியார் அமர்ந்திருந்தாள். அவர்கள் எங்கே செல்கின்றார்கள்? தஞ்சையை நோக்கி செல்வதா அல்லது அந்த படகு செல்லும் திசையிலே குதிரையை நடத்தி செல்வதா என்று தெரியாமல் திகைத்து நின்றான் வந்தியத்தேவன். படகு சென்று கொண்டிருந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.